ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட்டாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருப்புகழில் நாயன்மார்கள். வழங்குபவர் சிவ சித்ராமூர்த்தி மற்றும் குழுமத்தினர். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
நாயன்மார் என்று சொல்லும் பொழுது நமக்கு கண்ணப்ப நாயனார் நினைவரும். கண்ணப்ப நாயனார் சரிதம் நமக்கு நிச்சயமாக நன்றாக தெரியும். அது அவ்வளவாக விளக்க வேண்டிய அவசியம் இல்லை நினைக்கிறேன் இல்லையா. அந்த கண்ணப்ப நாயனுடைய சரிதத்தையும் அதையும் ஆங்காங்கே அவர் பாடி வச்சிருக்கார். ரொம்ப அழகழகான வார்த்தைகள். இதவிய காண் இவை ததை என வேடுவன் எய்திடும் எச்சில் தின்று லீலாசலமாடும் தூயவன் மைந்தா. இதவிய காண் இந்த பிச்சு கூப்பிட என்ன டேஸ்டியா இருக்கு. ஒவ்வொன்றும் ஒரு பன்றி இறைச்சி எடுத்து தான் கடிச்சு கடிச்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, டேஸ்டியா இருக்கு, நீ சாப்பிடு. இது டேஸ்டியா இருக்கு, நல்லா சாப்பிடு. அதாவது ஏதாவது உப்பு குறைய விடாத, காரம் குறைய விடாது. நான் கூட சின்ன வயசுல கேட்டேன், அம்மா நீ உப்பு ஏதாவது போட மறந்து போய் நைவேத்தியம் பண்ணிட்டு வச்சுட்டேன், அப்ப சாமிக்கு உப்பு எல்லாம் போயிடுவேன். அப்புறம் என்ன பண்ணுவோம், உப்பு இல்லாத நம்மளும் சாப்பிடணும், அதான் நைவேத்தியம் அப்படிங்க. ஆனா அப்படிதான் ஆகாது, அது வேற விஷயம். ஆனா அம்மாட்ட சின்ன வயசா இருக்கும்போது அது கேட்போம். அதனால என்னமா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாத்துறேன், டேஸ்ட் பண்ணி உப்பு எல்லாம் சரியா இருக்கா, இனிப்பு எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துட்டு சாமி கொடுக்கலாம் இல்லையா. உப்பு இல்லாம வந்து சாமிக்கு வைக்கிறீ அப்படின்னு சின்ன வயசுல இருக்கவங்க அம்மா சொல்லி பேசாமல் பயன்படுத்தி. இப்ப எல்லாம் குழந்தைகள் கேட்டா நமக்கு அதுக்கான பதில்கள் எல்லாம் தேடி அவர்களை ஒரு சமாதானப்படுத்துற பதில்கள் எல்லாம் சொல்லுவோம். அப்ப அதெல்லாம் சொல்ல மாட்டேன், சும்மா இருக்கு பேசாமல் நீ, நான் நிவர்த்தி பண்றேன், பேசாத நிவர்த்தி பண்ணும் போது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அடிச்சா அப்ப நிறுத்தி விட்டுருவாங்க. அவங்க அது மாதிரி இந்த இடத்துல அவங்க வந்து இதவிய கான் நிலை ததையென வேடுவன் எய்திரும் எச்சில் தின்று லீலாச்சலம் ஆடும் தூயவன் மைந்தா பாடுறார் முருகனே. கூசாது வேடன் உமிழ்த்தரு நீராடி ஊன் முன் எனும் உரை கூறாமனிய அவன் நுகர்தரு சேடம். சேடம்னா சேஷம் சொல்லுவாள், மிச்சம் இருக்கிறது, கோதாம் குற்றம் உள்ளது என்று கூறாமல் எனாமல் அமுதுசை வேதாகம் ஆதி முதல் தரு கோ. கூசாது வேடன் உமிழ்த்தரு, நம்ம பேசும்போது சில சமயம் நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடுவேன், இல்ல கொஞ்சம் குரல் கம்மி போயிடும், வார்த்தைகள் விட்டுடும் இல்லையா, அதனால ரெண்டாம் தான் சொல்றேன், நீங்க அந்த தப்பா நினைச்ச கூடாது. கூசாது வேடன் உமிழ்த்தரு நீராடி ஊன் உன் எனும் உரை கூறாமனி அவன் நுகர்தரு சேடம் கோதாம் எனாமல் அமுது செய் வேதாகம் ஆதி முதல் தரு கோ அப்படின்னு சிவபெருமானை அழைக்கிறார். இன்னொரு அழகான ரெண்டு லைன் ரொம்ப அழகா இருக்கும், அது மனசுக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு அந்த வார்த்தைகள். வேடன் பச்சிலைக்கும் வாய்க்குள் எச்சிலுக்கும் வீக்கு பைச்சிலைக்கும் ஆட்கொள் அரண் வாழ்வே. வேடன் எச்சிலுக்கும் வாய் வாய் வேடன் பச்சிலைக்கும், அவன் பச்சிலை தானே போடுறான் அவருக்கு. அவர் வந்து அந்த அந்த பிராமணர் என்ன பண்ணாருன்னு கேட்டு வச்சுக்கிறான் முதல்லயே, என்ன போட்டார் என்ன போட்டானோ, பூவை போட்டாரா, சரி பரவாயில்ல இலையை போடலாம் அப்படின்னு இலையை போடுறான். வேடன் பச்சிலைக்கும் வாய்க்குள் எச்சிலுக்கும், வாய் நிறைய அந்த தண்ணிய அடைச்சின்னு வரான், விவரில் இருந்து பொன்முகலியிலிருந்து தண்ணி இறப்பின்னு வந்து அதை அப்படியே அவர் மேல துப்புறான், அவனுடைய பக்தி அப்படி. வீக்கு பைச்சிலைக்கும், பின்னால அந்த அம்புரா துணி இதுல இருக்கும், அதுல நிறைய அந்த வில்லு அம்பு எல்லாம் வச்சுட்டு இருக்கான். அவன் வேடன் இல்லையா, அதனால அவனுக்கு அதெல்லாம் பார்த்து மகிழ்ந்து விட்டான் சுவாமி. வேடன் பச்சிலைக்கும் வாய்க்குள் எச்சிலுக்கும் வீக்கு பைச்சிலைக்கும் ஆட்கொள் அரண் வாழ்வே அப்படின்னு கண்ணப்ப நாயனாருடைய சரித்திரம் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அது இந்த வாய்க்குள் எச்சிலுக்கும் அப்படிங்கும்போது ஞானசம்பந்தரோட அந்த அழகான ஒரு கருத்து நினைவுக்கு வரும். வாய் கலசமாக வழிபாடு செய் வேடன் சொல்லியிருக்காரு ஞானசம்பந்தர். வாய் கலசமாக வழிபாடு செய் வேடன் மலராக நயனம் காய் பனையினால் இடந்து ஈசனடி கூடும் காலத்தி மலையே அப்படின்னு காலத்தி மலையை பற்றி காலத்திநாதரை பற்றி ஞானசம்பந்தர் இந்த வார்த்தை ரொம்ப அழகா, வாய் கலசமாக வழிபாடு செய்யும் இடம் அப்படின்னு, கண்ணை மலராத நயனம் அழகான கண்ணை காய் கணையினால் இடந்து அந்த அந்த அம்புனால அம்புனால எடுத்தது நோண்டி எடுத்து போடுறான், ஈசனடி கூடு காலத்தி மலையே அப்படின்னு ரொம்ப அழகா பாடியிருக்காரு. சேரமான் பெருமான் நாயனார் பத்தியும் நிறைய அதுல குறிப்பு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், ஆனா அந்த ஒரு குறிப்பும் ரொம்ப அழகா இருக்கும். அது நாதபிந்து கலாதி அந்த பாடம் நம்ம அடிக்கடி பாடுவோம், ஆனா அந்த சேரமான் பெருமாள் நாயனோட கதை அதுல வருகிறதுங்கிறது நிறைய பேருக்கு மிஸ் ஆயிடும். ஆதரம் பயில் ஆரூர தோழமை கொண்டு சேர்தல் கொண்டு அவரோட முன் நாளிலில் ஆடல் வெண் பரி நீர் ஏறி மா கையிலையில் ஏகி ஆதி அந்த உலா ஆசு பாடிய சேரன். சேரமான் பெருமாள், சேரமான் பெருமாள் நாயனார பத்தி சொல்லும் பொழுது அது நமக்கு தெரிஞ்சிருக்கும், கேட்டிருப்போம். அதாவது ஒரு யாரை பார்த்தாலும் எனக்கு சிவனடி யாராலும் தோன்றும், அவருக்கு அவன் மனசுல எப்பவுமே சிவன். அவர் வண்ணன் வந்துட்டு இருக்கான், அவன் வந்து அந்த ஒவ்வொரு மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா, அவன் மேல அந்த மண் அந்த ஆற்று மணல் எல்லாம் ஒட்டின்னு இருக்கு, அங்கேருந்து இவன் பாக்குற விளகளேந்து நிற்கிறான், ஆஹா சிவபெருமான் அப்படின்னு அவரை போய் கும்பிடும், சிவனடியார் சிவனடியார் சிவனடியாருன்னு. இந்த வண்ணான் இருக்கும், அவன் சொன்னான் நீ யாரு இல்ல இல்ல நான் இல்ல நான் இல்ல நான் இல்ல என்ன நீ பண்ணாத என்ன நீ யாருன்னா அடிவண்ணான் அப்படின்னு, நான் அடிச்சேரன் சேரமா தெரியும் அப்படி, நான் அடிச்சேரன் நீ அடிவண்ணான்னு அவர் சொன்னேன்னு சொல்றேன். நான் அடி செய்யறேன் அவ்வளவு உனக்கு நான் அடிமையா இருக்கிற மாதிரி அதான் அவன் பார்த்தா. இதை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் நினைவுக்கிறது, நிச்சயமா நீங்களும் அதை ரொம்ப ரசிப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு லேடி எங்கள்கிட்ட படிக்கட்டு வந்துட்டு திருப்புகள் படிக்கும்போது அவன் வந்து ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல்ல தங்கியிருந்தா, அது நம்ம வீட்டுக்கு பக்கத்துல. ஸோ இந்த பஸ்ஸில் போகும்போது வரும்போதெல்லாம் ஏதோ திருப்புகள் பற்றி பேசுகிறோம். அந்த காலத்தில் இவர் பஸ்ஸில்லாம் போவார், அது கொஞ்சம் நேர்மை ஜாஸ்தியாக எடுத்துன்னு நினைக்கிறேன். கார்லாம் கிடையாது எங்கள்கிட்ட அந்த சமயத்தில், பஸ்ஸில்லாம் போவார். இந்த பஸ்ஸில் இந்த பொண்கள்லாம் வரும், சரி ஏதோ பேச்சு வந்திருக்கும் தெரியல, ஏதோ திருப்புகள் பற்றி நிச்சயமாக இவர் சொல்லாமல் இருக்க முடியாது சொல்லியிருப்பார். அவங்களுக்கு தெரிஞ்சுக்க வச்சு இங்கே திருப்புகள் வந்து சொல்லி கொடுக்குறாரு வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை. சரி அந்த பொண்ணு ஒரு நாளைக்கு வந்து நான் வரலாமா கிளாஸுக்கு, சரி வந்தேன். வந்ததுலேருந்து ரொம்பவே அதில் மூழ்கி அப்படியே மூழ்கிட்டா, அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போட்டு அவள் தமிழ் நல்லா தெரியும், பாடலாம் அவ்வளோ வராது. ஆனால் கிளாஸ் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு ஓடுவா, இவன் மட்டும் எங்களோட செங்கல்வாய் பிள்ளை புக்கை வாங்கி அங்கேயே உட்காந்து அந்த பொருளை எழுதிட்டு தான் போவான். இப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் அந்த ஊரை விட்ட போயிட்டா, அதுக்கப்புறம் எத்தனையோ வருஷமாயும் தொடர்பில் இருந்துகிட்டே இருக்கும்பொழுது சமீபத்தில் ஒரு நாள் வீட்டுக்கு வந்தேன். இங்கே ஏதோ உடம்பு சரியில்லை, இதை பார்க்கலாம் அப்படின்னு வந்தப்போ, மாமி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? இந்த நீங்க அப்ப திருப்புக்கெல்லாம் சொல்லி கொடுத்தீங்க இல்லையா, எங்க உமன்ஸ் ஹாஸ்டல் இருந்து பார்த்தா நீங்க இருக்கிற அந்த செல்ஃப் ஃபைனான்சிங் ஸ்கீம் வீடுன்னு சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் இருந்தது எஸ்எஃப்எஸ் சொல்லுவோம், ஹவுசிங் போர்டு பிளாட் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி அந்த அந்த பிளாட்ல வந்து தண்ணி கஷ்டத்தினால எல்லார் வீட்டுலயும் சின்டெக்ஸ் டேங்க் வச்சு அவங்க தெரியுமா? ஆமா நாங்களும் வச்சோம். எனக்கு இந்த ஹாஸ்டல் ரூம்ல இருந்து பார்க்கும்போது நேர் கூட அந்த ஒவ்வொரு சின்டெக்ஸ் டேங்கும் எனக்கு சிவலிங்கமா தெரிஞ்சது மாமி அப்படின்னாலே பார்க்கலாம். எனக்கு கண்ணைகள் வந்து விட்டது. எப்படி ஒரு பக்தி பரமனே, எப்படி ஒரு பக்தி, கடவுள் பக்தி எங்கிருந்து எப்படி வரும்? சிண்டெக்ஸ் ஆங்கல்லாம் அவளுக்கு சிவலிங்கமா தோன்றிப்பான். நினைச்சு பார்த்தேன். நாங்க இன்னமும் அதை எல்லாரும் சொல்லுவோம், இங்க இருக்கிறவாட்ட பாதி பேருக்கு எங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிச்சயமா தெரிஞ்சுங்கன்னா சொல்லாம இருக்கவே மாட்டேன் இந்த விஷயத்த. அப்படி ஒரு பக்தி, ஒவ்வொரு சிண்டெக்ஸ் ஆங்கும் பார்த்தோம் சிவலிங்கமா தோண்டிட்டு இருந்ததுன்னு கண்ணுமுடியும் சொல்றான். கண்ணுமுடின்னு அவ சொல்லும்பொழுது அவ போயிட்டு அந்த ஊருக்கே போயிட்டான். எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் நான் இந்த பேச்சு, நாங்கள் டெல்லி ஊரை விட்டு நாங்கள் வந்தே 12 வருஷம், அவங்க வந்து இன்னும் 5-6 வருஷம், ஒரு 17-18 வருஷத்துக்கு அப்புறம் இந்த விஷயத்த என்னோட சொன்னோன்னு இவ்வளோ நாளும் ஏன் சொல்லலன்னு கேட்டேன். நான் இப்படி ஒரு பக்தி உனக்குள்ள இருந்திருக்கு, நீ இவ்வளோ நாளாக சொல்லலையே, இல்லை எப்பவுமே நினைச்சிருப்பேன் அப்படின்னு. அது மாதிரி இவன் வந்து வண்ணானப்பா, அவன் அடி வண்ணானுங்களா, இவன் அடிச்சேரன் அப்படிங்கிறார். இந்த சேரமான பெருமாள் நாயனார் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் இவர் அவருக்கு வந்து கழற்றிவார் நாயனார்த்தியே, அவருக்கு வந்து குடிமக்கள் என்னலாம் சொல்கிறாரோ அதெல்லாம் அவர் தெரிஞ்சுடும், மனசில் நினைச்சதை அவர் புரிஞ்சுடுவார். அப்படி இருக்கும்போது சுந்தரர் வந்து கொஞ்ச நாளைக்கு அவரோட ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்து ரெண்டு பேரும் நிறைய கோவில்களுக்கெல்லாம் போய் நிறைய பதியங்கள்லாம் பாடிட்டு அந்த திருவஞ்சக்கலத்திலே அவரோட இருக்கும்பொழுது ஒரு நாளைக்கு திடீர்னு அவருக்கு கைலாசனம் கும்பிட்டு போகிறோம் போகிறோம் நான் இந்த உலகத்தில் உழண்டது, இனிமேல் நான் திரும்பி கைலைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி கைலாசுக்கு போகிறார். கைலாசுக்கு போகும்போது இவர் நினச்சிக்கிறார், ஃப்ரெண்டை நினச்சிக்கிறார். அவர் நினச்சிருந்தாரோ இவர் தெரிஞ்சு போயிடுது. உடனே அந்த குதிரையை கூப்பிட்டு வா இங்கே வான்னு சொல்லி அவர் வெள்ளையானை அயிராவதத்தில் கிளம்பியாச்சு. வாங்க தன்னுடைய குதிரையை ஒரு ரெண்டு தட்டு தட்டினார், காதில் பஞ்சாட்சரத்தை ஓதினார். குதிரை அவரே அவருக்கு முன்னால் சுந்தரத்துக்கு முன்னாலும் இந்த குதிரை கது கையிலேக்கு போய் சேர்ந்துருக்கு. இவ்வளவு போறாங்க நீங்க அவ்வையார் ஐயோ அவர் ரெண்டு பேரும் போறாளே, நான் போலையே நான் போலேன்னு அவாழறா, நான் உனக்கெல்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற பிள்ளையார சொல்ற, நீ எது கவலைப்படுற, நான் அவனை கூட்டிட்டு நீ முதல்ல சரியா பூஜை பண்ணு அப்படின்னு பூஜை பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அங்க பாக்கினாங்க இந்த திருநாவலூர் கோவில் தான் எனக்கு பெரிய ஒரு விநாயகர் அந்த இருக்காரு. அந்த விநாயகர் நான் அவனை கூட்டிட்டு பண்ணி கவலைப்படாங்க அப்படியே குதிக்கையில் ஒரு சிந்தர் வேறு விரைகள் சரணே அப்படின்னு முடிச்சாலும் துதிக்கையில் ஒரு தூக்கு தூக்கி கொண்டு போய் அவர கைலாசத்தில் உட்கார வச்சார். இப்படி மூணு பேரும் கைலாசத்துக்கு போய் அங்கதான் வந்து அந்த திருக்கைலாய ஞான உலா அப்படின்னு ஆசுகவியாக எக்ஸ்டெம்போர் ஆசுகவியாக அந்த கைலாசின் அழகையெல்லாம் பார்த்து சுந்தர வரத்துக்குள்ள இவர் பாடி முடிச்சாச்சு. அப்புறம் உள்ள விட்டாங்க நந்தி, நீ உள்ளெல்லாம் போகக்கூடாது, நீ நந்து நீ யாருன்னு தெரியாது, நான் சுந்தரோட ஃப்ரெண்டு வரட்டுமே வந்து அவன் ஃப்ரெண்டை கூட்டின்னு போ, நீ இப்போ உள்ள உள்ள விட போறதில்லை, நீ அங்கே பிடிச்சி நிறுத்தி போயிடுச்சு. நிறுத்திட்டு இவர் உள்ள போனோன்னு உள்ள போய் தான் அந்த திருக்கையிலாய ஞான உலா அப்படிங்கிற அந்த ஒரு நூலை அவர் இயற்றினார். அப்புறம் சுந்தரட்ட சொல்றார், எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு சிவபெருமான் முன்னால் அதை அரங்கேற்றணும்னு. சொன்ன உடனே சிவபெருமான் சரி சொன்னேன், அந்த கையில் தான் அந்த நூல் அரங்கேறியது. அப்படி அந்த அடிச்சேரமான் அடிச்சேரமான் அடிவண்ணான் நினைக்கும் பொழுது எனக்கு இந்த பெண்ணு சிவலிங்கமா பார்த்தாலே சின்டெக்ஸ் டேங்க், இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியுமா சின்டெக்ஸ் டேங்க் என்னன்னு, பெரிய பெரிய கருப்பு நிறத்துல பிரிசா இருக்கும், எல்லார் வீட்டுல மாடியில வச்சிருவாங்க அந்த தண்ணி இதுக்காக நம்ம சௌகரியத்துக்காக. இது மாதிரி அந்த சேரமான் பெருமான் அந்த அவருடைய வாழ்க்கையில இப்படி ஒரு நிலை அவர் நிகழ்த்தி இருக்கிறார். ஞான சம்பந்தர் அடுத்தது, ஞான சம்பந்தர் பத்தி சொல்லாம இருக்கவே முடியாதுன்னா அந்த ரந்தாதியாகட்டும் எங்கா பார்த்தாலும் ஞான சம்பந்தர் பத்தி ஏராளமா சொல்லியிருக்காரு. ஏன் ஞான சம்பந்தரும் முருகனும் வேறு வேறு அல்ல, அவருடைய கருத்து என்ன, முருகனே தான் ஞான சம்பந்தர், ஞான சம்பந்தரும் முருகனும் வேறு இரண்டு இல்லை. எப்படி சிவனும் முருகனும் ஒன்றுன்னு பாடுறாரோ அதே மாதிரி ஞான சம்பந்தரும் முருகனும் வேறு வேறு அல்ல அப்படிங்கிற ஒரு கருத்தை வச்சு நிறைய பாடியிருக்கிறார். பூமி அதனில் பிரபுவான புகழியில் வித்தகர் போல, புகழினா சீர்காழிக்கு ஒரு பெயர், 12 பேரில் ஒரு பெயர் புகழி, புகழியில் வித்தகர் போல அமிர்தகவி தொடைபாட அடிமைதனக்கு அருள்வாயே. அப்படின்னு பாடுறார். அது மாதிரி அந்த ரங்காதியில ரொம்ப அழகா அவர் சொல்லுவார், ரெண்டு பேரும் வேற இல்லைங்கிற மாதிரி, செல் வந்தி கழுமலம் நெஞ்சமே கழுமலம் சீர்காழி உங்கள் மலங்களையெல்லாம் கழுவி நம்மளை புனிதராக்குகின்ற தூய்மையாக்கி விடுகின்ற ஒரு பதி, செல் வந்தி கழுமலம் நெஞ்சமே அவன் தெய்வம் இன்னொரு செல் வந்திகளும் நமது இன்மை தீர்க்கும் வெண் கூற்றுவர்க்கு செல் வண்டி கழும் திருக்கையில் வேல் திணை காத்த செல்வி செல்வம் திகழும் மணவாளங்களும் திருவழியே. செல் வந்தி கழுமலம் போ சீர்காழிக்கு போய் அவனை தொழு, அவனுடைய வேல் நம்ம என்ன நம்மளை எல்லாம் காப்பாற்றும், நம்மளை கட்டங்களில் இருந்து காப்பாற்றும் அவன் திணை காத்த செல்வி அவளுடைய மணாளன் அப்படின்னு. அது இது மாதிரி ஒரு உதாரணம் தான். அந்த மாதிரி நிறைய கந்தரந்தாதியில ஞானசம்பந்தர் அவர் அல்லாத தெய்வங்கள் வேறு இல்லை அப்படின்னு அளவுக்கு பாடியிருக்கார். அதே மாதிரி சமணர்கள் அதுல ஒரு திருத்தணி பாடல்ல அந்த அந்த வார்த்தைகள் ரொம்ப அழகா போட்டிருக்காரு. சமணர்கள் அத்தனை பேரும் பொடிபட சிவமணப்பொடி பரப்பிய கவுனிய புலவனே. கிரிமொழின்னு ஒரு ஆரம்பிக்கிற பாட்டுல வரும், சமணர்கள் அத்தனை பேரும் பொடிபட சிவமணப்பொடி திருநீருக்கு இப்படி ஒரு அழகான பெயர் சிவமணப்பொடி. அது கேட்கும்போது கேட்டு அப்படி நினைச்சு நினைச்சு நம்ம மனசுல என்ன ஒரு அழகான பெயர் கொடுத்துருக்காரு அப்படின்னு. அவருடைய நூல்கள் எல்லாம் படிக்கும்பொழுது நமக்கு இது மாதிரி பல புது புது வார்த்தைகள்லாம் அதுல கிடைக்கும். அதுல எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த ஒரு வார்த்தை இந்த அந்த சொல்லாடல், இந்த சிவமணப்பொடி பரப்பிய கவுனியில் புலவோனே, கவுனியர் குலத்தில் கவுனிய கோத்திரத்தில் பிறந்த கவுனியில் பிறந்த புலவோனே அப்படின்னு அவர் அழகா பாடியிருக்காரு. அதே மாதிரி அவருடைய அனல்வாதம் புனல்வாதம் பீதி வெந்து உயரால் இழந்து அசோக வெந்து அவன் மூகர் நெஞ்சிடை பீதி கொண்டிட வாது கொண்டு அருள் எழுது ஏழு அடுத்தாப்புல போறாரு. அவனுடைய பாண்டியனுடைய வெப்ப நோயை தீர்க்கிறார் பீதி. சமணர்கள் வந்து மயில் பீதியை வச்சு தடவரா அந்த தயிர் கையில் கையில் இருக்கிற குண்டிகை நீரில் இருந்து நீரை எடுத்து தெளித்து அதை வச்சு பாக்குறா அப்பவும் ஒன்றாகல, அசோக தழிவை வச்சு தடவரா அப்பவும் அந்த அது போகல, அந்த சிவம வாழ்க அந்த பாசுரத்துக்கு தான் அது போறது வெப்பு நோய் நீங்குகிறது. அப்படி இருக்கும் பொழுது பேணி அங்கு எதிராறு சென்றிட ஏடு பேணி அங்கு எதிராறு சென்றிட வைகையில் எதிர்த்து கொண்டு திரையடகத்தில் வந்து நிற்கிறது அந்த நூல் அது ஒரு பாடுறார். அதே மாதிரி வந்து வாழ்க அந்தனர் பாசுரம். அதே மாதிரி இப்போ அனல்வாதம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அனல்வாதம் பச்சை ஒங்கிரின்னு ஒரு இடத்துல பச்சை ஒங்கிரி போல்னு ஆரம்பிச்சிருக்கா திருநள்ளாற்று பதிகத்தை. ஏன் அப்படி பாடியிருக்கிறார் என்பதற்கு செங்கல்வாய்ப்பிள்ளை அவர்கள் கூறும் குறிப்பு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஏன்னா நெருப்பில் போட்டப்பறம் அந்த போகமார்த்த பொன்மலையால் அந்த அங்க வந்து அந்த பதிகத்தை அவர் நெருப்பில் போடும்போது அது பச்சையாகவே வேகாமல் இருந்துதான். அந்த நினைப்பில் அவர் பச்சையொங்கி போலிற மாதனம் என்று அந்த திருநள்ளாற்று பாடலை அருணகிரிநாதர் ஆரம்பித்திருக்கிறார் என்பது அவருடைய ஒரு கருத்து. அப்படி நம்ம அருணகிரி ஞானசம்பந்தரை பார்க்கும் பொழுது நம்ம நிறைய அவரை பற்றின குறிப்புகள் ஆங்காங்கே வந்திருக்கிறது. எவ்வளவு பாட்டுன்னா சொல்லி ஒரு நாள் அப்படியே ஒரு டாபிக்கே பேசலாம், அருணகிரிநாதனும் ஆளுடை பிள்ளையும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சா அவர் 2 hours பேசலாம். அந்த அளவுக்கு ஞானசம்பந்தரை பற்றி அவர் பாடிக்கிறார். இப்ப நம்ம இதுல வரைக்கும் பார்த்ததெல்லாம் இந்த தேவார மூவர்கள் அந்த அடியார்கள் நாயன்மார்கள் அப்படி இருக்கும்பொழுது அடுத்ததாக நம்ம ஒரே ஒருத்தர் தானே பாக்கி மாணிக்கவாசகர். மாணிக்க வாசகரை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. நரி நரி அந்த நரிய பெரியாத்தின திருவிளையாடுவதை ரொம்ப அழகாக அவர் பாடியிருக்கிறார். கரந்த பால் கண்ணனோடு நீ கலந்தார் போல் சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூற நின்று, கரந்த பால் கண்ணனோடு நெய் கலந்தார் போல் சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூற நின்று விளங்குகின்ற சீரார் பெருந்துரை தேவனடி போற்றி. மாணிக்க வாசகருடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு விளையாடல் அப்படியே லீலை புரிந்திருக்கிறார் சிவபெருமா. எவ்வளவு படித்த படிக்க படிக்க விதவிதமா யாரெல்லாம் எழுதியிருக்கா அதை பத்தி, யார் எழுதினது படித்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சமீபத்தில் நால்வர் என்ற ஒரு அருமையான ஒரு புத்தகம் படிச்சு நால்வரை பற்றி, அதாவது தேவர் மூவார அந்த மூவரை பற்றியும் தேவார மூவரை பற்றியும் மாணிக்க வாசகர் ரொம்ப அழகான அதனுடைய விளக்கங்கள் ரொம்ப அழகா இருக்கு. திருவாத ஊரர் வாதமூர் என்ற பெயரில் ஊரில் பிறந்தனால அவர் திருவாத ஊரர். இளம் வயதிலேயே அவர் ரொம்பவே ஒரு புத்திசாலியா இருந்ததுனால அரசன் வந்து தன் கூட கூட்டிட்டு போயிட்டாங்க, நீ கூட இது அப்படின்னு சொல்லி தன்னுடைய அமைச்சராகும் அளவுக்கு அரசனுக்கு கீழே அமைச்சராகவும் சேனாபதியாகவும் எல்லாம் ஆகும் அளவுக்கு அவருக்கு தகுதி ஏற்பட்டு விட்டது. அவ்வளவு ஒரு அரசனுக்கு மிக நெருங்கியவராக இருந்ததுனால ஏராளமான பொன் பொருள் எல்லாம் கொடுத்து நீ போய் அந்த இதுல போய் பூம்புகார் பட்டணத்துல குதிரைகள்லாம் வந்து இறங்குறது, நம்ம இதுல இருக்கிற லாயத்துல இருக்கிற குதிரைலாம் அவ்வளவு நல்லதாக இல்லை, அதெல்லாம் வயசாயினர்னு சொல்றா எல்லாரும் இவங்க எல்லாம் சொல்றா, ஆனா நீ உன்னைத்தான் நம்ப முடியும் என்னால அப்படின்னு 16,000 பொன் கழிஞ்சுகள் அந்த இதெல்லாம் காயின் கொடுத்து அனுப்புறேன், நீ போய் குதிரையெல்லாம் நல்லதா பார்த்து வாங்கிக்கோ, நல்லா அதனுடைய ஜாதி அதெல்லாம் தெரியணும், தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்சவா தானே போக முடியும் இல்லையா, அதெல்லாம் பார்த்து நல்ல குதிரையா நீ வந்து வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை அனுப்புறாரு. இவர் கூட எல்லாரும் போறான் ஆளுகள்லாம் போறான். இவரை அந்த மாதிரி கிளம்பி இவர் போய் கொண்டிருக்கும் பொழுது சிவபெருமானுக்கு மாணிக்க வாசகராக வாதவுடர் மாற வேண்டிய தருணம் வந்துவிட்டது என்பது சிவபெருமானுக்கு தெரியாதா? போற வழியில அவர் அப்படியே ஒரு குருந்த மரத்தடியில் தன்னுடைய பூதகணங்களை எல்லாம் கொண்டு வந்து அவர்களை எல்லாம் பக்தர்களாக உட்கார வச்சு அவருக்கெல்லாம் இந்த இடத்துல இது பண்ணிட்டாங்க. குருந்த மரம் அப்படிங்கும்போது எனக்கு நினைவு, நம்ம சைவ வைஷ்ணவ ஒற்றுமை எவ்வளவுங்கிறத நம்ம கவனிக்கணும். குருந்திலேயும் கொண்டலின் வடிவினை மருமகனை அவன் குருந்த மரத்துலதான் ஏறினான். கோபிகாசிரிகள் எல்லாம் இது பண்ணும்பொழுது குருந்திலேயும் கொண்டலின் வடிவினை மருமகனை பாடுறாரு. இங்க குருந்த மரத்தடியில் சிவபெருமான் இவருக்கு உபதேசம் வழங்க இருக்கிறார். இவர் அந்த வழியா வர வரும்போது ஏதோ வேதங்கள்லாம் ஒலிக்கிற ஏதோ சத்தம் வித்தியாசமா இருக்கே காட்டுல இந்த மாதிரியான ஒலிகள் அப்படின்னு சொல்லி இவர் பார்த்துட்டு நீ போய் பார்த்துட்டு வான ஆளுச்சா, யாரோ சிவபெருமானே வந்து உட்கார்ந்த மாதிரி ஒருத்தர் உட்காந்துருக்காரு, வந்து வந்துடலாம். சிவபெருமானே வந்து உட்கார்ந்த மாதிரி ஒரு குரு வந்து உட்காந்துருக்காரு, அவர் பக்கத்துல எல்லாரும் என்னமோ எல்லாம் வரலாம் பேசியிருக்கா, அது எல்லாமே உபதேசம் எல்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னு இவருக்கு அது உள்ள ஏதோ ஒரு ஏதோ ஒரு சம் ஒரு இது தோன்றதற்கு தோணு. சரி நானும் போய் பார்த்துட்டுறேன்னு அவர்தான் போனவர் தான், திரும்பவே முடியாதவரால் திரும்பவே முடியாத இடத்துக்கு போயிட்டார். அது மாதிரி போய் அப்படியே உடைகளெல்லாம் தூக்கி போட்டார். நமஸ்காரம் பண்ணுற அவர் கோவணத்தை உடுத்தின் இருக்கார். அப்படியே விழுந்து காலில் விழுந்து என்னை நீங்கள் உங்களுடைய சீடனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்கு தெரியாது சிவபெருமான் தான், சிவபெருமான் மாதிரி இருக்காரு சிவபெருமானே அப்படின்னு நினைச்சிருந்து என்னையே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும்ட்டு அங்கேயே உட்காந்துட்டார். சிவனடியார்களுக்கெல்லாம் உணவு வழங்குகிறார், சிவனுக்கு என்னெல்லாம் கோவிலுக்கெல்லாம் என்னெல்லாம் வேணுமோ அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. கூட வந்தவாங்கலாம் ஒரே இதாகிட்டார். உடனே போய் ராஜாட்ட போய் சொல்லியாச்சு, இந்த மாதிரி இவர் இப்படிலாம் பண்ணி நாங்கள் உட்காந்துருக்காரு. ராஜா ரொம்ப கோவம் பிடிச்சி விழுத்துன்னு வாங்க, இழுத்து வந்து இங்கேருந்து கட்டிருந்தா அற உடனே அவனை ஜெயில போடணும் முதல்ல அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் வாங்க நீங்கள் இப்போ ராஜா அவங்களை கூப்பிட்ற ராஜாவா யாரா இது, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, எனக்கு இங்கே தான் என்னுடைய வாழ்க்கை, இதுதான் என்னுடைய இடம், எங்கே நீங்கள் என்ன எங்கே வர சொல்கிற அந்த சொல்கிற அளவுக்கு இவர் அது மனசு தந்த இடத்துல அங்கே பறி கொடுத்துட்டார். அந்த ஞான பிரசங்கம் அருணகிரிநாதர் சொல்கிற வார்த்தை தான் அது, ஞான பிரசங்கம்னுட்டு பாடுறார் திருப்பரந்துரை பாடலில் அந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. அந்த ஞான பிரசங்கத்தை கேட்டு அங்கே உட்காந்து வர்றா, சரி இவரை கூட்டிட்டு போய் ஜெயிலில் போட்டு ரொம்ப துன்புறுத்துறா எல்லாருமே, எப்படி நீ இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ண, இந்த மாதிரி நீ பண்ணிட்டியே, உன்னை எதுக்காக நாங்கள் அனுப்பிச்சோம், நீ இந்த மாதிரி பண்ணிட்டே அப்படின்னு சொன்னோடனே அப்படியே கடவுளை நினச்சி ரொம்ப இது பண்ணுறாப்பா, நான் ஒன்றுட்டு தானே உன்னை அடிமைங்கிறதுனால தானே இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன், இப்போ இந்த மாதிரி வந்து நான் மாட்டினேன், நீ கஷ்டப்படுத்தலையே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு சுவாமி அவருக்கு சொல்கிறார், ஆவணி மூலத்தன்னைக்கு குதிரைகள்லாம் வந்துடும் சொல்லிவிடுங்க ராஜாட்ட, என்ன ஒன்றும் பனிஷ் பண்ணாதீங்கோ, நிச்சயமா நான் குதிரைக்கெல்லாம் சொல்லி வச்சாச்சு, ஆவணி மூல தண்ணிக்கு ஆவணி மாதம் மூல நட்சத்திர தண்ணிக்கு உங்களுக்கு குதிரைகள்லாம் வந்துடும் பார்க்கலாம், அது வரைக்கும் இருந்தீங்க இல்லை சரி என்ன இருக்குன்னா பார்க்கலாம். உடனே ஆவணி மாதம் ஆச்சு மூல நட்சத்திரம் வந்தது. சுவாமி என்ன பண்ணா இருக்கிற நதிகளை எல்லாம் பிடிச்சு குதிரைகளாக மாற்றி பெரிய ஒரு குதிரை பட்டாளம் வருது, நல்ல ஜாதி குதிரை ஜம்னு வருது ஃப்ரண்ட்ல அப்படியே பெரிய ரொம்பவே ஒரு அதிசயமான அழகுடைய அற்புதமான ஒரு குதிரை, அதுல அழகான ஒரு ஆள் உட்காந்துட்டு அந்த படையை நடத்தி கொண்டு வருகிறான். அரசனுக்கு ஒன்றும் தெரியல, சொன்ன மாதிரி வந்துவிட்டேன் வந்துவிட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு மன்னிச்சுக்கப்பா நான் தெரியாம இந்த மாதிரி உன்னை ஜெயில போட்டுட்டேன்னு அவரையும் விடுவிச்சு எல்லாரும் வீட்டுக்கு போயாச்சு. அவனும் வந்து அந்த பொண்ணும் பொருளும் எல்லாம் நிறைய கொடுக்குறான், அந்த பரிய பாகனாக வரான் இல்லையா, பரிப்பாகனாக வருவனுக்கு நிறைய பொண்ணும் பொருளை எல்லாம் கொடுத்து அவர் சந்தோஷமா அவளை வழி அனுப்பிச்சு இவரும் சிரிச்சுட்டே அவர் தந்த பொண்ணும் பொருளை எல்லாம் சிரிச்சுட்டே வாங்கி இவர் போறார். பாதி ராத்திரி ஆச்சு, எல்லாம் ஒரே ஊழையிட ஆரம்பிச்சு. என்ன என்ன என்னன்னு பார்த்தானா குதிரைகள் எல்லாம் நிறையா பரியெல்லாம் நிறையா போயிடுது, எல்லாம் ஊர் பூரா ஓடி அங்க இங்க கடிச்சு இருக்கு, ஏற்கனவே கொஞ்சம் குதிரை இருக்க பாவம் அது பாட்டுக்கு இருந்து அடையை வச்சு கடிச்சு ஒரே ஊர் பூரா அங்க எல்லாம் ஓடி வர ராஜா எழுப்புற மாதிரி ரொம்ப அமர்க்கலமா நடக்குது. என்னது இப்படி இப்படி ஏமாத்துறான் இப்படி ஏமாத்துறான், அப்போ பிடி அவனை அடிங்க அவனை நல்லா போட்டு அடிச்சு போட மறுபடியும் தெரியல, ஒன்றும் கொடுக்காதீங்க அவனுக்கு. வாத உரையை கொண்டு போய் ஜெயில அடித்து மறுபடியும் துன்புறுக்கிறார். இப்போ அவர் வந்து அந்த வைகையில் நதிக்கரையில் சூடு மணல்ல காலுக்கு நமக்கு அதான் இந்த இதுன்னு சொல்லுவோம் ஒரு பாட்டு கூட வரும், அதாவது அங்கே இருக்கிற இந்த வெயில் வந்து அதை இது பண்ணலாம், ஆனால் அந்த மணல்ல இருக்கிற அந்த சூடை நம்மளால் தாங்க முடியாது இல்லையா, வெயில நம்ம தவித்துன்னு எவ்வளோ தூரம்னா போகும், அந்த மணலில் வந்து அந்த சூடில் வந்து நம்மளால் நிற்க முடியாது. அந்த மாதிரி அவரை மணலில் நிற்கும்போது சிவபெருமான் சரி நீ அனுபவிச்சதெல்லாம் போகிறோம் இனிமேல் நான் எனக்கு நம்ம அருள் பண்ணணும்னு சொல்லி சிவபெருமான் வந்து வர வந்து வைகையில் நீர் இப்படியே பொங்கி வழியது. அந்த வைகை ஒரு தடவை கடக்கும்போது நான் பார்த்தேன் அதை நினச்சேன், அந்த காலத்தில் வைகையை வந்து கரை பொங்காமல் ஓடித்தாமே எப்படி இருந்திருக்கோம் எப்படி இருந்திருக்கோம் அந்த நிலமையில் இருக்க வைகை இல்லையா, அந்த என்ன மதுரைக்காரர் என்ன சொல்றீங்க அந்த மாதிரி நமக்கு வருத்தப்படுற நிலைமைதான் வைகை இருந்திருக்கு. ஆஹா அப்படி பொங்கி கரையெல்லாம் புரண்டு கரையெல்லாம் உடைந்து போற அளவுக்கு வைகை ஓடி இருக்கேன் ஒரு காலத்துல சிவசிவா ஏன் நாங்கெல்லாம் முட்டு வைக்கல என்ன பாவம் பண்ணிக்கோமோ தெரியல அப்படின்னு நினைச்சுப்போம். அந்த மாதிரி கலையெல்லாம் உடைத்து கொண்டு போகும்போது அரசன் ஆணையிட்டு விடுகிறான், எல்லாரும் இந்த மாதிரி இது மாதிரி இப்படி நடக்கிறதுனால வீட்டுக்கு ஒருத்தர் வந்து அந்த கூலி வேலை செய்து அந்த கரையெல்லாம் உடைப்பையெல்லாம் அடைக்க வேண்டும் அப்படின்னு அரசனுடைய ஆணை வந்தது. ஆணை வந்தோன்னு ஒவ்வொரு வீட்டிலும் ஒருத்தர் வர இந்த நமக்கு தெரியும் இந்த இல்லையா அந்த வந்தி அப்படிங்கிற கிழவி அவ ஒரு பிட்டு பண்ணி விற்றுருப்பா எல்லாருக்கும் அவளுக்கு அதான் வரும்படி யாரும் அவளுக்கு வீட்டில் கிடையாது தனிக்கட்ட அவதான் ரொம்ப அழகாகுது. நான் என்ன பண்றது கடவுளே சிவருமானே என்னை காப்பாத்தி எங்க வீட்டுல உத்தரவு இல்லையே என்னால மண் சுமந்து அந்த கையில கொண்டு கொட்டுறது நடக்கிற காரியமே இல்லை எனக்கு வீட்டுலயும் ஆளும் இல்லை நான் இப்ப என்ன பண்றது அப்படின்னு வருத்தப்பட்டு அழும்பொழுது சிவருமானே ஒரு ஆளாக அந்த இடத்துக்கு வர வந்து கேட்கிறேன் நான் வந்து உனக்கு உன் வீட்டுக்கு பொறுப்பா நான் பண்ணட்டுமா சரி பண்ண என்ன கூலி தருவேன் எனக்கு கூலியா நான் பண்ற பிட்டு இருக்கு அது இல்ல உதிர்ந்து சைடுல உதிர்ந்து இருக்கும் இதெல்லாம் பண்ணி பண்ணி வச்சிருக்கேன் அதில் கொஞ்சம் ஓரத்துலாம் உதிர்ந்துதான் அதுதான் என்னால் தர முடியும் ஏன்னா எதுக்கு தான் நான் சம்பாதிச்சு நான் சாப்பிடணும் அதனால அந்த உதிர்ந்த பிட்டெல்லாம் உனக்கு தரேன் சரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னோட புட்டு உதிர்ந்த பிட்டாலும் பரவாயில்ல கொடு ஆனால் ஒரே கண்டிஷன் முதல்ல எனக்கு கூலி கொடு அப்புறம் நான் வேலை பண்ணுவேன் இதே நான் புதுசாக இருக்கேன் அப்படிங்கிறா இல்லை எனக்கு கூலி கூட நான் வேலை பண்ணுறேன் பார்த்தா நல்லா ஜம்முன பெரிய வாலிபனாக இருக்கான் கட்டுமஸ்தானாக இருக்கான் இவனை சரி நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிட்டை கொடுத்த நல்லா சந்தோஷமாக வாங்கினார் சாப்பிட்டார் இங்கேருந்து அங்கே மண்ணை தூக்கி கொட்டுறாரு அங்கேருந்து இங்கே மண்ணை தூக்கி கொட்டுறாரு இங்கேருந்து அங்கே தூக்கி கொட்டுறாரு அது முடிஞ்சாச்சு படுத்தாச்சு தூங்கிடுச்சு படுத்து தூங்கிருந்தும் உடனே எல்லாரும் ஓடுறான் இந்த வந்திகள் வீட்டுக்காரன் அந்த ஆள் மட்டும் பாருங்க அங்கே வேலையை பண்ணாமல் படுத்து தூங்கிட்டுருக்காங்க உடனே வத்தி வைக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க தெரியலா அந்த மாதிரிலாம் வத்தி வைக்கிறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க உடனே ராஜாவுக்கு நியூஸ் போயாச்சு போனோடனே ராஜா வந்து பார்த்த உடனே அப்படியே ஓங்கி ஒரு அடி அவர் அடிக்கவும் அந்த அடி அத்தனை உயிர்கள் மேலும் விழுந்துட்டு ராஜாவோட முதுகிலும் சரி எல்லாரும் மேலும் அந்த அடி விழுந்துட்டு இந்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த கதை நமக்கு தெரியும் இதுல உட்கருத்து என்னங்கறத நம்ம யோசிக்கணும் ரொம்ப முக்கியமான எனக்கு பிடிச்ச உட்கருத்து என்னன்னா ஒண்ணு அவன் அந்த ராஜா வந்து இவர் வந்து சிவனடியாராக சிவனுக்குத்தான் தொண்டு செய்து வந்தார் அந்த பணத்தை தனக்காக கையாளலை தனக்கு ஒரு வீடு வாங்கிக்கோ தனக்கு ஒரு பங்களா வாங்கி கட்டிக்கவோ அவன் யூஸ் பண்ணல சிவனடியார்களுக்கு நிறைய தொண்டு செய்யறதுக்கு நமக்கு இன்னும் பாக்கி இருக்கு நம்ம செய்யாத ஒரு பெரிய விஷயத்தை இவர் இந்த திருவாதவுரன் செய்துட்டான் அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்கல. ரெண்டாவது காரியம் இத மாதிரி வந்து அவன் வந்தப்போ அவனை துன்பப்படுத்துவதற்காக இந்த வைகை மணலில் சூடு மணல்ல தாங்க முடியாம கொண்டு எடுத்திருக்கான் ஏன் தான் உணரல ஏன் வந்து இப்படி நரி பரியாச்சுன்னு அவனுக்கு ஏன் போவோம் ஏன்னா அந்த பரிபாகனாக வந்தவன் இறைவந்தானோங்கிற எண்ணம் கூட அவனுக்கு தோணல இப்படி ஒரு விளையாடல் நடந்திருக்கு நரி பரியாய் பரி நரியாகிற விளையாட்டு மனுஷனால பண்ண முடியுமா வந்தவன் இறைவனாக இருந்திருக்க முடியுமோ அப்படிங்கிற எண்ணமும் அந்த ராஜாவுக்கு தோன்றதில்லை. அடுத்தாப்புல பார்த்தா வேலையை சரியா செய்யணும் கூலியவரை முதல்ல வாங்கிட்டு வேலைய சரியா செய்யல இறைவன் அதுக்கு அவருக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சது அரசாங்க பொருளை குதிரை வாங்குறதுக்காக பொருளை கொடுத்து விட்டு அதை கொண்டு சிவனடியார் அவர் செலவழிச்சான் அரசு பொருளை நீ அப்படி வேற விதமாக செலவழிக்க கூடாது அதனால இறைவன் உடனே வந்து அவரை காப்பாத்தல ஜெயில கொஞ்சம் அனுபவிச்சார் அடி வாங்கினார் மணல்ல நின்னார் ஜெயில கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்தார் அந்த அதுக்கு அப்புறம்தான் இறைவன் வந்து அவரை காப்பாற்றினார் அந்த தண்டனையை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இறைவன் வந்து அவரை காப்பாத்துறார் அதே மாதிரி வேலை செய்யாததுக்கு அடி விழுந்தது அந்த அடியை தான் தாங்கி கொண்டார் கூலியும் வாங்கியாச்சு அப்புறம் வேலையும் செய்யாட்டா அப்படியா அதனால சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்யாம இருந்தா அதுக்குரிய தண்டனையை அனுபவிக்கத்தான் வேண்டும் அப்படின்னு அவர் அனுபவிச்சு காட்டுறார். அடுத்தாப்புல என்னன்னா சரி இந்த மாதிரி ஒரு அடி விழுந்து எல்லார் மேலே விழுந்தது இல்லையா எல்லா உயிர்களுக்குள்ளும் இறைவன் இருக்கிறார் இறைவன் அனைத்து உயிர்களுக்கும் கலந்திருக்கிறான் அனைத்து உயிர்களிலும் நாம் இறைவனை காண வேண்டும் என்ற அந்த மாதிரியான ஒரு கருத்தையும் நாம உணர வேண்டும் இறைவன் எல்லா உயிர்களுக்குள்ளும் கலந்திருக்கிறான் என்பதை நாம் அதில் புரிந்துள்ளோம். கூலி கிடைத்த சம்பளம் வாங்கி கொண்டு வேலை செய்யாமல் இருக்கிறது பெரும் தவறு அது இறைவனை ஆனாலும் அவனுக்கு அடிவிடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஒரு பயம் ஒரு ஒரு பயம் ஒரு அந்த உண்மையை நாம பேஸ் பண்ணலாம். இத மாதிரியான இந்த உட்கருத்துகள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ராஜா வந்து அந்த தன்னுடைய பொருளையெல்லாம் திருந்தானோன்னு அவனை பனிஷ் பண்றார் அதே மாதிரி அவன் அந்த கரைய அடைக்கலன்னு சொன்ன இவர் அடிக்கிறார் சோ அந்த அரசனுடைய கையில் தான் ஆள்பவனுடைய கையில் தான் நம்முடைய நலன் இருக்கிறது அந்த ஆள்பவன் திறமைசாலியாக இருக்க வேண்டும் அவனுடைய கையில் தான் நம்முடைய நலன் எல்லாம் அடங்கி இருக்கிறது என்று இந்த மாதிரியான பல கருத்துக்களை நம்ம இந்த லீலையிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். குழந்தைகளுக்கு வெறும் அந்த லீலைகளை நம்ம சொல்லுவோம் ஆனா ஒரு லெவல் வந்து மேல மேல இப்போ 10 கிளாஸ்ல படிச்சிருந்தது பிஹெச்டியில பண்ண மாட்டோம் இல்லையா இன்னும் நுட்பமாக ஆராய்ந்து போகும்பொழுது எந்த ஒரு திருவிளையாடலை எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய உட்கருத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை ரொம்ப அழகா திருவாசகத்தில் அம்மானை பாடலாக மணிவாசகர் பாடியிருக்கிறார். பஞ்சுமந்த பாடல் பரிசு பறித்தருளும் பெஞ்சுமந்த பாகத்தன் பெருமான் பெருந்துரையான் பெஞ்சுமந்த கீர்த்திவியன் மண்டலத்து ஈசன் கண் சுமந்த நெற்றிக் கடவுள் மதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் மொத்துண்டு அடி விழுந்தது அந்த ராஜா கையில புஞ்சமந்த பொன்னே பாடுதுங்கான் அம்மானாய் இவ்வளவு அழகாக பண் பெண் விண் கண் மண் புண் அந்த வார்த்தைகளை வச்சுன்னு அப்படி ஒரு அம்மானை பாடல் அமைந்திருக்கிறது. இது இது வரும்பொழுது மற்றும் ஒரு அது அன்னைக்கு சொன்னாங்கிறது எனக்கு தெரியல. அதாவது இந்த திருவாரூர் நந்தி வந்து அங்க உட்காந்துருக்கு அடியார்கள்லாம் ஒரே நெருக்கடி சாமியை பார்க்கறதுக்காக முட்டி அடிச்சுன்னு ஒருத்தர் தள்ளிட்டு போறாங்க. இது என்ன பண்ணிட்டு எழுந்து நல்லா பேக்ல இருந்தா ஒரு அடி எல்லாருக்கும் ஒரு அடி விட்டுலாம் எல்லாரும் அடி விட்டுன்னு ஒவ்வொரு அழுதான் அடியார்கள்லாம் என்ன சொல்லி அழுதாரலாம் இந்த பெரும்படி எங்களுக்கு வலிச்சுன்னு அழியாம் இப்படித்தானே எங்கள் பெருமானுக்கும் அன்று அடி விழுந்த போது அவர் வருந்தியிருப்பார் அவர் உடல் வலித்திருக்குமே அவருக்கு உடல் நோவு எடுத்திருக்குமே இப்படித்தானே அந்த அடி விழுந்தது எனக்கு ராஜா கையாலன்னு அதை சொல்லி அழறான் அப்படி ஒரு புலவர் பாடியிருக்க எப்படி ஒரு மனசு வந்து கடவுளோட ஒன்றது வந்து பலருக்கு பல வழிகளில் ஒன்றும் கவிஞர்களுக்கு இப்படியெல்லாம் தோன்றுகிறது ஆஹா இப்படி ஒரு அடி விழுந்ததே இந்த அடி அவர் மேல விழுந்ததே அவருக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும் பாவம் அப்படின்னு சொல்லி இவாழ்லாம் அழறான் அந்த திருவாரூர்ல அந்த புராணத்தில் இந்த சம்பவம் கொடுத்திருக்கு. அதுதான் அவர் இவர் அன்னைக்கு நான் பாடுகிறார் கூடற்கே வைகையில் கரை கட்டிட ஆள் ஒப்பாய் ஊதிர்பிட்ட அமுதுக்கு அடிபடுவோம் கூடற்கே அந்த கூடல் வாணி கூடல் சொல்லுவோம் இல்லையா திருவும் வாணி லட்சுமி சரஸ்வதி சேர்ந்த நகரம் கூடல் நகரம் அந்த கூடல் நகரத்தில் வைகையில் கரை கட்டிட ஆள் ஒப்பாய் ஊதிர்பிட்ட அமுதுக்கு அடிபடுவோனே மற்றொரு அது அழகான பாடலும் இருக்கு வாத ஊரணி மதித்து ஒரு குருக்கள் என ஞான பாதம் வெளியிட்டு சைவ சித்தாந்தத்துல ஞான பாதம் அப்படிங்கிறது தரிய பாதம் கிரியை பாதம் யோக பாதம் ஞான பாதம் என்று நான்கு வழிகள் உண்டு முக்தி அடைய சைவ சித்தாந்தம் முக்தி அடைவதற்கு இந்த நான்கு வழிகளையும் கூறுகின்றது. இங்கு அவர் ஞான பாதத்தையே எடுத்தவுடனே அவருக்கு ஞானமே கொடுத்து விட்டார் சுவாமி வாத ஊரணி மதித்து ஒரு குருக்கள் என ஞான பாதம் வெளியிட்டு நரியில் கொள்வை வாசியாமென நடத்து வகையுற்று நரியில் நரிக்கூட்டத்தை குதிரையாக வாசினா வாசி வாணிகன் என குதிரைன்னு வருது அந்த பாட்டுல வாசிங்கிறது குதிரை நரியில் கொள்வை வாசியாமென நடத்து வகையுற்று அரசன் அன்புதான மாடை ஆடை தர நிறைய பொண்ணும் பொருளும் மாடை 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 எல்லாம் பொண்ணு ஆடைகள் எல்லாம் கொடுக்கிறார் கொடுக்கும் பொழுது பற்றி முன் நகைக்க நகைக்கங்கிற வார்த்தைக்கு அப்புறமா வரலாம் எப்படி உதறின்னு இருந்ததோ அது மாதிரிதான் நகைக்க வைகை ஆற்றின் மீது நடமிட்டு நடனம் ஆடுறாரு இங்கே அங்கேயுமா மண்ணை சுமந்துண்டு சும்மா நட போறதில்லை நடந்து போறதில்லை ஆடி ஆடின்னு போறாரா அப்படி கூட ஒரு நடனம் அது கூட அன்னைக்கு பார்த்துக்கலாம் போட்டுருக்கு ஆடல்கள்லாம் இல்லை மதுரை மதுரை இல்ல வைகை கரையில் சுவாமி மண் எடுத்து ஆடின்னு போறாராம் வைகை ஆற்றின் மீது நடமிட்டு மண மண் எடுத்து மகிழ் மாது வாணி தரு பிட்டு நுகர் பித்தன் அருள் கந்த வேலை அங்கு சுந்தரரை நினைச்சுக்கிறார் அவர் மணிக்கவாசகரை பாடு பாடும்பொழுது சுந்தரருடைய நினைவுக்கு வருகிறது பித்தன் அருள் கந்த வேலைன்னு நகைக்க அப்படின்னு சொல்லியிருக்கார் ஒரு ஒரு அந்த இவன் வந்து ராஜா சொல்றான் நம்ம வாதவரன்ட்ட நான் கொண்டு போய் பொண்ணும் பொருள் நகையும் அப்படி ஆடைகள் எல்லாம் அவர் கொடுத்தேன் அப்படியுமா அலட்சியமா ஒரு கோல் அப்படி வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான் அந்த குதிரை வீரன் வந்தானே அவங்க நீங்க யாரோ குதிரையை கொண்டு வரான்னு சொன்னீங்களே அவன் இப்படி போனானே அப்படின்னு வரட்டு கேட்கிறார் அவன் சொல்றாரு இல்ல இல்ல அது அவங்களுடைய அது வெளியூர்காரங்க இல்லையா அவங்க எல்லாம் அரபி குதிரைகள் கொண்டு வந்து வெளியூர்ல இருந்து அவளுடைய வழக்கம் அப்படிதான் ஏதாவது கொடுத்தானே அந்த கோலால இந்த குதிரைக்காக ஒரு கோல் வச்சுருவா அதை எடுத்து இப்படி போட்டு அதை வாங்கிப்பா அதான் அவருடைய வழக்கம் இவர் ஏதோ சொல்லி ஒப்பிச்சு விட்டு ராஜாவை சமாதானப்படுத்திட்டார் இவரே நகைத்தார் நீ எல்லாம் கூட இல்லை நான் வாங்கிக்கிறேன் இப்ப நடக்க போறது பா ராத்திரி என்ன என்ன நடக்க போறது நான் என்ன விளையாடல் பண்ணிருக்கேங்கிறது உனக்கு இனிமே தானே தெரியும் சரி குடு குடு எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அத்தனையும் வாங்கியே தங்கிட்ட வச்சுட்டு இவர் வட்டுக்கு போயிட்டார் ராத்திரியில யாரும் பார்க்காத மாதிரி அதை அவர் அழகா பாடியிருக்கார் இந்த அந்த கோவால் மொத்துண்டுன்னு பாடினோம்லையே அதே மாதிரிதான் இந்த இடத்துல வைகையாற்றின் மீது நடமிட்டு மண் எடுத்துங்கிறதுனால முன் நகைக்க அப்படின்னு ஒரு வார்த்தையை அருமையின் அதை அழகாக கையாண்டிருக்கிறார் அதனால உட்கருத்துக்களை எல்லாம் நாம் நிறைய பார்த்தோம். இது மாணிக்கவாசருடைய இது சில திருப்பூர் பாடல்கள் சிலதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு வார்த்தை தான் இருக்கும் விதுரன் இல் வருபவன் அப்படிமா மகாபாரதத்தில் விதுரன் இல் வருபவன் ஏன் கிருஷ்ணன் வந்து விதுரன் வீட்டுக்கு போனான் ஏன் வந்து அதனால என்ன ஆச்சு அதனால அந்த கதையில என்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்னு பெரிய ஒரு புராணத்தை நம்ம படிக்கணும். அதே மாதிரிதான் விபீஷணன் சோதரி அப்படின்பாரு ஏன் நான் ராவணனுடைய சோதரின்னு சொல்லல ஏன் விபீஷணன் சோதரின்னு சொல்றாரு இப்படி ஒன்னொன்னு சின்ன குறிப்பு தான் வச்சிருக்கேன். அது மாதிரி ஒரு பாட்டுல வந்து பழி அஞ்சி அப்படின்னு ஒரு வார்த்தை சின்ன வார்த்தை தான் வரும் அந்த பழி அஞ்சிங்கிற வார்த்தை வந்து வரும்பொழுது நம்ம இந்த அந்த பாடலையே திருவாலவாய உடையார் புராணத்திலேயே அதற்கான கதை நமக்கு அளிக்கப்பட்டுள்ளது. ஒரு அந்தனர் ஒருவர் தன்னுடைய மனைவியை அழைத்துக்கொண்டு இப்படி போயிட்டு இருக்கும்போது ரொம்ப தண்ணி தாகம் எடுக்குதுன்னு அவன் சொன்னப்போ, சரி இந்த மரத்தடியில் உட்காந்துக்கோ நான் போய் தண்ணி எடுத்து வரேன்னு போறான். கோயிலுக்கு திரும்பி வந்து பார்த்தா இறந்து கிடக்கான், ஒரு அம்பு தச்சிருக்கு அவன் மேல. யார் பண்ணிருக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே நாலா பக்கமும் பார்த்தான்னா ஒரு வேடன் வந்து ஏதோ பறவையை எய்ம் பண்ணிட்டு இப்படி நின்று இருக்கான். இவன் தான் இவளை கொண்டிருப்பான்னு இவராக முடிவெட்டுட்ட. முடிவு கட்டினோன்னு அந்த கதற கதற அந்த வேடனை, வா நீ தான் என்னோட மனைவியை கொண்டுட்ட, வா போலாம் ராஜாட்டன்னு சொல்லி கதற கதற இழுத்துன்னு போறேன். இழுத்துட்டு போய் ராஜாட்ட கொண்டு இவன் எல்லாம் பண்ணிட்டான், என் மனைவி இவன் கையில தான் இறந்துட்டான்னு சொன்ன உடனே ராஜா அது தீருமையா அரசர் வந்து தீர ஆராயவில்லை. ஆராயாமல் அவளை பிடிச்ச அந்த வேடனை பிடிச்சி ஜெயில போட்டான். அவன் கதறான், நான் பண்ணல நான் பண்ணலன்னு கதறான். அப்புறம் ஜெயில போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறம் அரசனுக்கு தூக்கம் வரமாட்டேங்குது. ரொம்ப கதறி நானே நான் பண்ணல நான் பண்ணலன்ட்டு. நம்மளும் வந்து என்ன ஏதுன்னு ஆராயணும், அவனுடைய கட்சி எடுத்து சொல்றதுக்கு விடாம நம்ம அவனை பண்ணிட்டோமோ அப்படின்னு ராஜா கண்ணி தூக்கம் வரல. உடனே அப்படியே போறா. என்ன இருந்தாலும் பாண்டிய ராஜாக்கள்லாம் அவள்லாம் அப்படியே நேரடியாக சுவாமியோட பேசுறவா அவள்லாம் சோமசுந்தர கடவுள்கிட்ட போய் சொல்றாரு, அப்பா நான் இப்படி பண்ணிட்டேன், இது வந்து நான் பண்ணினது சரியா இல்லையாங்கிறது நீ ஒருத்தன் தான் உனக்குதான் தெரியும். என்ன நடந்தது அந்த அந்தன பெண் வந்து எப்படி அவள் இறந்தாள் என்பது உனக்கு தெரியும். அப்ப நீ அந்த தெரிஞ்சதை நீ வந்து கிளியர் பண்ணிடு. நீ பண்ணல ஆனால் பழி உன் பேர்ல வரும். நீதான் என்னுடைய சோமசுந்தர கடவுள் வந்து இப்படி ஒரு அநியாயம் நடக்க விட்டுட்டா அப்படின்னு. நான் ராஜா, என் பேர்ல பழி வர்றது இருக்கட்டும், உன் பேர்ல பெரும்பழி வந்து செய்யணும். நீதான் இந்த நாட்டுக்கு ராஜா, நீதான் உன் பேர்ல பழி வரும். சோமசுந்தர கடவுள் இருக்கும் பொழுது இப்படி ஒரு அந்தன பெண் இறந்து விட்டால் அவளை அவள் அவனை ஒருத்தன் கொண்டுட்டான், அவளை அவளை அவனை சரியா பனிஷ் பண்ணி அப்படி பண்ணாதவனை பண்ணியிருக்கா, யாரு சொன்னானே தெரியல, இப்படி எல்லாம் பழி வந்துடும், நீ எனக்கு பதில் சொல்லு அப்படிங்கிற. எல்லாருமே அமைச்சர்கள் எல்லாம் சொல்ற, நீ வந்து கடவுளை நன்னா வேண்டிக்கோ, அவர் தான் பதில் சொல்லியாகணும். நம்ம அந்த இடத்துல இல்ல, இந்த வேடன் அந்த அந்த நறுமங்க இல்ல, அந்த பெண்ணு இருந்து அவ இறந்து போயாச்சு, அவன் என்னாச்சுன்னு அவளால சொல்லவும் முடியாது. இதை நீ தான் பண்ணணும்னு ரொம்ப வேணும். உடனே அசிரியை கேட்கிறது, இந்த ஊர்ல தெருக்கோடியில் ஒரு திருமணம் நடக்க இருக்கிறது, அந்த திருமணத்திற்கு நீ போ, நீங்க ரெண்டு பேரும் போங்கோ, அங்க உங்களுக்கு உண்மை தெரியும். அசிரியை வாக்கு இப்படி கேட்டதுமே அரசனும் அந்த வேடனுமாக அந்த அந்த அந்தனனுமாக வேடன் ஜெயில இருக்கான். அந்தனரும் அந்த அரசனுமாக போகும்பொழுது இரண்டு பேர்கள் இவருக்கு பின்னால உட்காந்து பேசிக்கிறான். அவன் வந்து யமதூதர்கள் இவர். அவ என்ன சொல்றா, இந்த மணமகனுடைய உயிரை இன்று பறித்தாக வேண்டுமே அப்படிங்கிற ஒரு தான். அது எப்படிப்பா, காரணம் இல்லாம நீ போய் மணமகனுடைய உயிரை பறிச்சு எடுத்துன்னு போக முடியுமா? ஏதாவது ஒரு காரண காரியம் லோக பிரபஞ்சன் ஒரு பாட்டில் வந்து காரண காரியம் ரெண்டும் வேணுமே, அது எப்படி அவனுடைய உயிரை பறிக்க முடியும் அப்படின்னு இவன் கேட்கும்போது அவ சரி ஒண்ணு பண்றோம், வந்து இன்னைக்கு காலம்பரை நம்ம வந்து ஒரு காரணமே இல்லாம மரத்துல தொங்கி இருந்தது ஒரு அம்பு, அது விழுந்துதானே அந்த அந்தன பெண்ணுடைய உயிரை நம்ம கவர்ந்தோம், அவளுக்கு உயிர் கவர்ற நேரம் வந்தாச்சு, எப்படி பண்ணலாம்னா அந்த அம்பு வந்து அவன் மேல விழுந்து, எப்பவோ யாரோ எய்த அம்பு வந்து அவள் மேல் வந்து தைத்து அவள் இறந்து விட்டாள், அது மாதிரி இந்த வாசல் ஒரு மாடை கட்டிருக்கு பாருங்க, அதை வெட்டி விட்டுடலாம், அதுவே விரட்டி போய் மணமகனை முட்டி தள்ளி அவனை பொண்ணுடன் நம்ம பார்த்துருக்கலாம் பேசாம, அந்த காரணத்தை வச்சு அவனுடைய உயிரை நம்ம கவர்ந்து போயிடுவோம், இல்லாட்டா நம்ம யம தர்மராஜர் விட மாட்டா, இவ தூதர்கள் தானே நம்ம காரியத்தை பண்ணணும்னு வந்திருக்கோம், நம்ம பண்ணிதான் ஆகணும். அதே மாதிரி அந்த மாடு வெருண்டு ஓடி சென்று அந்த மணமகனை முட்டி மோதி அவனுடைய உயிரை கவர்ந்து விட்டது. உடனே இவன் இப்படித்தான் இன்று நடந்திருக்கு, இவன் சொன்னது கரெக்டு தான், பாவம் அந்த வேடன் தப்பு செய்யலை, அவனை இந்த மாதிரி நம்ம பனிஷ்மெண்ட் கூடாது, உடனே போய் அந்த வேடனை விடுவித்து அவனுக்கு மன்னிப்பு கேட்டு அவனுக்கு வேண்டிய பொண்ணும் பொருளும் கொடுத்து இவனை அனுப்பி வைத்து விட்டு அதை வந்து சொல்ற, ஆதரம் பெருக பாவியேன் பொருட்டு நீ அரும் பழியஞ்சு நாதராயிருந்தே. அதனால சுவாமிக்கு பழியஞ்சு சொக்கன் அப்படியே சோமசுந்தர கடவுளுக்கு பழியஞ்சு சொக்கன் என்ற ஒரு பெயரே உண்டு. ஏன்னா அந்த பழியத்தன் சோமசுந்தர கடவுளே அந்த பழி வந்ததுமே தான் அரசன் வந்து அரற்றினான் இல்லையா. அதனால அது மாதிரி அருணகிரிநாதருடைய பாடல்களை எல்லாம் படிக்கும் போதும் பழியஞ்சி அப்படின்னு ஒரு வார்த்தை வரதே நம்ம அப்படியே அலட்சியமா விட்டுட்டு அடுத்தது போக முடியாது. அந்த ஒவ்வொரு வார்த்தையா பார்த்துட்டு வரும்போது இந்த பழியஞ்சினா எப்படி என்னது அப்படின்னு நமக்கு தோன்றும்.